மௌனமாக ஜபம் செய்வோம். அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். இன்னும் ஒரு எல்லா ஆராதனையிலே நாம் சந்தித்திருக்கிறோம். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் அனைவரும் இப்பொழுது வீட்டோடு இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையானது பிற உலகத்தார் போல ஒரு சூன்யமான தனிமையான சோகமான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் நாம் எப்பொழுதும் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படியாக நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்காகத்தான் நமது தாய் சபை இப்படியாக ஒரு பரிந்துரை செய்து தினந்தோறும் அரை மணி நேரத்துக்கு இந்த இல்ல ஆராதனை நடத்த சொல்லியிருக்கிறது. இந்த இல்ல ஆராதனை நடத்துவதன் மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் அமர்ந்து அமைதியாக இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது தேவன் அன்றன்றைக்கு நமக்கு வைத்திருக்கின்ற இந்த ஆவிக்குரிய உணவாகிய அவருடைய திருவசனங்கள் அவருடைய செய்திகள் நாம் கேட்கும் சிலாக்கத்தை நாம் பெறப்போகிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த இல்ல ஆராதனையின் தொடக்கமாக நாம் ஒரு துதிகிதம் பாடுவோம். துதிகிதையின் 59. அனைவருமாக எழுந்து நின்று துதிகிதத்தை பாடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இல்லாரதனையிலே வேத வசனங்களை கேட்கும்படியான சிலாக்கியத்தை இன்று கூட நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தாய் சபை ஏன் சங்கீத புஸ்தகத்தை மட்டுமே இந்த இல்லாரதனைக்கு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டது என்று சற்று யோசித்து பார்த்தோமானால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் விசுவாசிகள் யாரும் ஏன் வேறு வேறு பகுதிக்கு செல்லவில்லை, வேறு வேறு வேத வசனங்களை வாசித்து நமக்கு பாடங்களை புகட்டவில்லை என்று எதுவும் சிந்திக்க வேண்டாம். ஒரு காரணத்தோடு தான் இந்த சங்கீத வசனங்களை நமக்கு வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்காமல் இந்த காலகட்டத்திற்கு நம்முடைய மூப்பர்கள் நம்முடைய டீக்கன்மார்கள் ஊழியக்காரர்கள் அனைவரும் ஒன்று கூடி தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியிலே எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இந்த சங்கீதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், பெரும்பகுதி தாவீது ராஜா பாடின அல்லது எழுதிய சங்கீதங்களாகும். அவர் இக்கட்டான காலகட்டத்தில், ஆபத்தான காலகட்டத்தில் எழுதிய சங்கீதங்கள் தான் அதிகம். அந்த இக்கட்டான ஆபத்தான காலகட்டத்திலே அவர் பாடிய அந்த சங்கீதங்களானது, அந்த வசனங்களானது இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதுவும் இந்த ஆரோகண சங்கீதங்கள்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக தாவீது அந்த சங்கீதத்தை பாடிய பிறகு அவர் அடைந்த பலனும், அவர் அடைந்த அதே உற்சாகமும், அதே ஆறுதலும் நாமும் அடைவோம். அதற்காகவே இந்த விசேஷமாக இந்த சங்கீத வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் அன்றாடம் நாம் சங்கீதங்கள் தான் வாசிப்போம். இன்று சங்கீத புஸ்தகத்தில் 121வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அடுத்ததாக சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. அடுத்தது சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இறுதியாக சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராக, அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராக, காவலாளர் விழித்திருக்கிறது வெறுதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் வெறுதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணயமடையாமல் ஒளிமுகவாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சற்று முன்பு நாம் சங்கீத வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் கடைசியாக வாசித்த சில வசனங்களிலிருந்து நான் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் என்று பார்க்கிறேன். சில வசனங்களை குறிப்பாக நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். சங்கீதம் 127:4 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இன்று நம் மத்தியிலும் கூட சில சகோதரிகள் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் வாழ்த்துதலையும் உற்சாகத்தையும் நான் தர விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்வது போல கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே உங்கள் கர்ப்பத்திலே இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பலனான அந்த சிசுக்கள், அந்த பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவை. ஆகவே அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுக்களை பற்றி, பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பாதுகாப்பார். தைரியமாக இருந்து தினந்தோறும் நம்பிக்கையோடு இருங்கள். அடுத்தது எனக்கு மிகவும் பிடித்த வசனங்கள் தான், கர்த்தர் காவாக்கால் நம்முடைய காவல் அனைத்தும் விருதா என்று அடிக்கடி நாம் சொல்வோமே, அதை உணர்த்துகின்ற ரெண்டு வசனங்கள் இந்த 127 சங்கீதத்தில் இருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த வசனம் மற்றவர்களுக்கு, உலகத்தாருக்கு எப்படியோ, ஆனால் நமக்கு நேரடியாக அவருடைய ஜனங்களாகிய, அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு இது நேரடியாக பொருந்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகம், இந்த நாடு, இந்த அரசாங்கம் என்னென்னமோ வழிமுறைகளை சொல்லி இந்த COVID-19 வைரஸிலிருந்து தம் மக்களை காப்பாற்ற, காத்துக்கொள்ள வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறது. அன்றாடம் புது புது வழிமுறைகளை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு வழிதான், அது கர்த்தருடைய காவல், கர்த்தருடைய அந்த அனுக்கிரகம், கர்த்தருடைய அந்த கிருபை. அது ஒன்றே தான் நமக்கு அரண், அது ஒன்றே தான் நமக்கு பாதுகாப்பு. நாம் எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும், நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும், கர்த்தர் நம்மை காவாமல் போனால் நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இதை நாம் மனதில் நிலைநிறுத்தி தினந்தோறும் அவரை நாம் துதிப்போம், தினந்தோறும் அவரை நாம் தொழுது கொள்வோம், அவரை சேவிப்போம். அவருடைய கருணைக்காகவும் கிருபைக்காகவும் நாம் அன்றாடம் ஜெபம் செய்வோம். இந்த வீட்டில் அடைப்பட்டு கிடக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக ஜெபம் செய்வோம், அதிகமாக வேத வசனங்களை வாசிப்போம், அதிகமாக அவருடைய வசனங்களை தியானித்து அவருடைய கிருபைக்காக நாம் வேண்டுவோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் வரை இந்த COVID-19 கிருமியிலிருந்து நாம் விடுதலையாவது நிச்சயத்திலும் நிச்சயம். அதை நம்பி நாம் இப்படியாக கர்த்தர் நம்முடைய வீட்டை காக்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்வோம். வீடு என்று சொல்லும் பொழுது அது சபையாரையும் சேர்த்து நாம் எடுத்துக்கொண்டு அனைத்து சபையாருக்காகவும் நாம் தினந்தோறும் நம்முடைய வேண்டுதலிலே நாம் நம்முடைய வேண்டுதலில் சேர்த்து கொள்ள வேண்டும். காஜாமுத்தாமா சபையை விசுவாசிகளுக்கு மாத்திரமல்லாமல் உலகம் முழுமைக்கும் உள்ள நம்முடைய மெய்யான இயேசு சபை விசுவாசிகளுக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய தாய் சபைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய சபைகளை, நம்முடைய சத்தியத்தை, ஊழிய பணிகளை தொடர்ந்து ஆண்டவர் காத்து வர வேண்டும். அடுத்து இந்த நாம் வாசித்த சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதம் 123 சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 123:2 வசனம், அதிலே அந்த கீழ்ப்பகுதி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. 3 வசனம், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய வேண்டுதலை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. ஆக தினந்தோறும் நாம் வேண்டும் பொழுது இப்படியாக தாவீது வேண்டுதல் செய்வது போல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று தாவீது சொன்னதை நாமும் அன்றாடம் சொல்வோமாக. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே, கணவன் மனைவி பிள்ளைகள், இப்படியாக மற்ற எல்லா உறவுகளும், அனைவரும் குடும்ப உறவுகள் அனைவருமாக சேர்ந்து, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று நாம் வேண்டுவோம். தொடர்ந்து அன்றாடம் இப்படி நாம் வேண்டி வரும்போது நிச்சயமாக கர்த்தருடைய இரக்கமானது நம் மீது வந்து இறங்கும். 3 வசனம் சொல்கிறது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும்படியாக, என்று சொல்லும் அந்த வசனம்படியாக நமக்கு நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்குவார். பிறகு இப்பொழுது நாம் சங்கீதம் 121 நாம் தொடக்கத்திலே வாசித்தோம். அங்கே இருக்கக்கூடிய சில வசனங்களை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். சங்கீதம் 121:4 வசனம், இதோ இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். நான் இதை கூட என்னுடைய செய்திகள், நான் சபையிலே செய்திகள் வழங்கும்போது நான் அடிக்கடி இதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் வணங்கக்கூடிய சேவிக்கக்கூடிய நம்முடைய தேவன், நகைச்சுவையாக இப்படி சொல்வேன், டோப்லாம் பாஜாம். இப்பொழுது நம்முடைய பெட்ரோல் நிலையங்கள், நம்முடைய சில மினி மார்க்கெட்லாம் நீங்கள் பார்க்கலாம், 7-11 இப்படியாக எல்லாமே 24 மணி நேரம் சேவையை வழங்குவதாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அந்த வகையில் தான் நான் சொல்வேன், அதற்கு ஆக பெரிய டோப்லாம்பா ஜாம் யார் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். காரணம், இந்த வசனம் சொல்வது போல, இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆக எந்த நேரம் வேண்டுமானாலும் நாம் தேவனை நாம் தொழுது கொள்ளலாம், அவரிடம் நெருங்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அவருடன் நம்ம கோரிக்கையை வைக்கலாம், அவரிடம் மனம் விட்டு பேசலாம், நம் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவரிடம் சொல்லி அழலாம். வருந்தி பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவன்தான். இதோ இங்கே சொல்லப்பட்ட இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்பட்ட தேவன். ஆக என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன கவலையாக இருந்தாலும், நாம் அவரிடத்திலே நேரம் காலம் என்று பாராமல், அது காலையாகட்டும் மாலையாகட்டும் இரவாகட்டும் நள்ளிரவாகட்டும் விடியற்காலை பொழுதாகட்டும் எந்த நேரமானாலும் நீங்கள் அவரிடத்திலே அணுகலாம். நீங்கள் அவரிடத்திலே நம்முடைய கஷ்ட துக்கங்களை எல்லாம் சொல்லலாம். அவர் கேட்கிறவராக இருக்கிறார், அவர் பார்க்கிறவராகவும் இருக்கிறார். அப்படியாக வேறு இடத்துல கூட வசனம் சொல்கிறது, அவர் பார்க்கிறவர், அவர் கேட்கிறவர் என்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இங்கே பாருங்கள், உலகத்திலேயே வந்து நம் கூடவே இறுதி வரைக்கும் வரக்கூடியது எது என்று ஒரு விடுகதை சொல்லியது போல நிறைய இடங்களிலே நிறைய பேர் பேசுவார்கள். அது என்ன விடை என்று சொன்னால் நிழல் என்று சொல்வார்கள். ஆக நம்முடைய நிழல்தான் எப்பொழுதுமே நம் கூட வரும். நாம் அணிந்திருக்கின்ற உடையோ, நாம் அணிந்திருக்கின்ற நகை நெட்டுக்களோ எப்பொழுதுமே நம் கூடவே வரும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த நிழல் என்பது நம் கூடவே வரும். ஆக நிழலை நாம் பார்க்கும்போது நாம் உடனே நம் தேவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் என்று. ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வோம், ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் இப்படியாக புத்தி சொல்லிக்கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொள்வோம். எதற்கும் பயப்பட வேண்டாம், இருளை கண்டு பயப்பட வேண்டாம், அங்கே செல்ல இங்கே செல்ல இருட்டிலே இருக்க என்னும் சந்தர்ப்பங்களிலே பிள்ளைகிடத்திலே இப்படியாக சொல்லுவோம், நீ எதற்கும் பயப்படாதே, உன் பக்கத்திலேயே உன்னுடைய தேவன் நிழல் போல் இருக்கிறார். நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன் நிழல் போல் உன்னுடனே இருப்பார். ஆகவே நீ பயப்படாதே என்று இந்த வசனத்தை வைத்து நம் பிள்ளைகளுக்கு நாம் தைரியமூட்டுவோம். நமக்கு கூட இந்த காலகட்டத்தில் இப்படியாக இந்த வசனத்தை வைத்து நாம் தைரியத்தை ஊட்டிக்கொள்வோம். கர்த்தர், 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். இங்கே இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வசனம், நமக்கு இன்னும் உற்சாகமான ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இங்கே எல்லா தீங்கும் என்பது நோய் நொடியும் சேர்த்து கொள்ளலாம், தீயவர்கள் அவர்களையும் சேர்த்து கொள்ளலாம், கஷ்ட நஷ்டங்கள் அதையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமானது, எல்லா தீங்கும் என்று இங்கு சொல்லும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அந்த COVID-19 வைரஸ் மட்டுமல்ல, வீட்டிலே கூட நாம் இருக்கும் பொழுது, நாம் நடமாடும் பொழுது, நாம் உட்காரும்போது, படுக்கும்போது நமக்கு எந்தவித விபத்துக்கள் நேரக்கூடாது. நம் குழந்தைகள் ஓடும்போது ஒடியேறும்போது அவர்கள் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது அல்லவா. அதே வேளையிலே நாம் சிலருக்கு பழைய பழைய வியாதிகள் இருக்கும், இரத்த கொதிப்பு நோயோ இனிப்பு நீர் நோயோ. இப்போ எனக்கு வந்து ஹேர்னியா நோய் தொடர்ந்து இருக்கிறது. இந்த கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் கல் வியாதியும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு கால் வலி தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. சில பேருக்கு பல்வலி, தலைவலி, ஒற்றை தலைவலி என்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பழைய நோய்கள்லாம் நம்மை வந்து சேர்ந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சுலபமாக ஒரு கிளினிக்கு போய்விட முடியுமா? அவ்வளோ சுலபமாக மருத்துவமனைக்கு சென்று நமக்கு தேவையான இந்த வைத்தியத்தை பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆக இந்த வீட்டில் அடைபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் என்கிற தீங்குக்கு மட்டுமல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய பழைய நோய்கள் நம்மை வந்து தாக்காமல் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித ஆபத்து விபத்தும் நேராமல் இருக்க வேண்டும். நம்முடைய முதியவர்களுக்கு உள்ள சில நோய்கள் இருக்குது. இப்போ நம்ம சபையில் கூட 60-70 வயது எட்டியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கென சில வியாதிகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த வியாதிகள் வந்துவிடக்கூடாது. ஆக இந்த வசனம் சொல்வது போல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வசனத்தை சொல்லி இந்த விளக்கத்தை நாம் முடித்து கொண்டு இப்பொழுது நாம் நம்முடைய ஜெபத்துக்கு செல்வோம். அனைவரும் முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது நாம் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல
ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எல்லா துதி கன மகிமையும் உங்கள் நாமத்திற்கே செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் உங்கள் நாமத்திற்கே செலுத்துகிறோம். உங்கள் நாமத்திற்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் மேசியாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் காவலரே, எங்கள் தேவனே, எங்கள் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். உம்மையே துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு எல்லாமும் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆதி ஆதியும் அந்தமாக இருக்கிற தேவனே, எங்கள் ஜீவனை, எங்கள் உயிரை உமது கரங்களில் வைத்திருக்கின்ற தேவனே, இதோ எங்களுடைய உயிரும் எங்கள் ஜீவனும் எங்களுடைய இந்த உடலும் எங்களுடைய ஆரோக்கியமும் எங்களுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் அனைத்தும் உமது கரத்தில் இருக்கிறது. நீர் எங்களை காவாக்கால் ஆண்டவரே, எங்களுடைய எந்த காவலும் எங்களை காப்பதில்லை என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எத்தகைய முயற்சியும் எத்தகைய திறமையும் எத்தனை அறிவும் ஆண்டவரே எங்களை காவாது, எங்களுக்கு காவலை தராது அப்பா, எங்களுக்கு பாதுகாப்பை தராது அப்பா. உமது கிருபையும் உமது ரட்சணையும் உமது காருண்யமும் உமது இரக்கமும் உமது இரக்கமுமே எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு அந்த இரக்கத்தை தாரும். அந்த இரக்கத்தை நோக்கி இப்பொழுது நாங்கள் வேண்டுகிறோம். இறங்கும் இயேசப்பா, எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும். தாவீது ராஜா ஆண்டவரே, தாவீது ராஜா உம்மிடத்தில் வேண்டியது போல இதோ நாங்களும் வேண்டுகிறோம். எங்களுக்காக இறங்கும் இயேசப்பா, எங்களுக்கு இறங்கும். இதோ இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு பலனை தாரும் அப்பா. இதனை இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பலனை தாரும். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமான மனநலத்தை தாரும் அப்பா. வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்தாலும் ஆண்டவரே, இதோ நாங்கள் அனைவரும் உமது பாதுகாப்பிலே, உமது மடியிலே, உமது மார்பிலே சாய்ந்திருக்கும்படியான ஒரு பிள்ளை தாய் மடியில் சாய்ந்திருப்பது போன்று, ஒரு பிள்ளை தாயின் மார்பிலே சாய்ந்து ஆறுதலை பெறுவது போன்று, நாங்கள் உமது மடியிலும் உமது மார்பிலும் சாய்ந்து ஆறுதலை பெறும்படியான ஒரு வாழ்க்கையாக இதனை எங்களுக்கு அமைத்து தாரும். வீட்டுக்குள்ளே இருப்பது என்பது கொடுமை இல்லை. வீட்டுக்குள்ளே இருப்பது இந்த காலகட்டத்தில் இப்படி வீட்டுக்குள்ளே இருப்பது சுகமான ஒன்று, சமாதானமான ஒன்று, மகிழ்ச்சியான ஒன்று என்பதாக ஆக்கி தரும் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் பாதுகாப்பு தரும் அப்பா, எல்லாருக்கும் பாதுகாப்பு தரும். இதோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்காகவும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும், எங்கள் கர்ப்பிணி பெண்களுக்காகவும், அவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த சிசுக்காகவும், எங்களுடைய வாலிபர்களுக்காகவும், எங்களுடைய இளைஞர்களுக்காகவும், எங்களுடைய சபை விசுவாசிகள் அனைவருக்காகவும், குடும்ப தலைவர்கள் அனைவருக்காகவும் விசேஷமாக தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் ஆறுதலை தாரும், எல்லாருக்கும் மன தைரியத்தை தாரும், எல்லாருக்கும் ஆண்டவரே சரீர பலனை தாரும் அப்பா. சரீர பலனை தாருங்கள், மன உறுதியை தாருங்கள், இதனை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை அனைவருக்கும் தாருங்கள். ஆசீர்வாதமாக இதனை மாற்றி அமைங்களா. இந்த தனிமையை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள், இந்த தனிமையை சந்தோஷமாக மாற்றுங்கள், இந்த தனிமையை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக மாற்றுங்கள். இந்த தனிமையை நாங்கள் இன்னும் உம்மிடத்திலே அதிகமாக நெருங்கி வரக்கூடிய சந்தர்ப்பமாக சலாக்கியமாக மாற்றுங்கள். ஆசீர்வதியம் இவ்வாறாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன்.